ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல மூன்று நிலை, விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆள் உறக்க நிலையை பற்றி இவ்வளவு ஆழமா பேசிக்கிட்டு இருக்கு. அப்ப இங்க மூன்றாவது நிலையில் என்னன்னா, கனவில் உலகின்ற மனிதனும் ஆன்மா அல்ல என்பதை இந்திரன் புரிந்து கொண்டதும் பிரஜாபதி அவனை மூன்றாம் படிக்கு கொண்டு செல்ல தயாரானார். மனிதனின் மூன்று நிலைகளில் மூன்றாவதாக வருவது ஆழ்ந்த உறக்கம். அது விழிப்பும் அல்ல, கனவும் அல்ல, ஆனால் அது ஒரு நிலை. அதை நாம் அனுதினமும் அனுபவிக்கின்றோம். அனுபவிக்கின்ற பொழுது அது பற்றி நமக்கு எதுவுமே தெரிவதில்லை என்றாலும், விழித்த பிறகு நான் நன்றாக தூங்கினேன், ஆனந்தமாக இருந்தது என்று கூறுகிறோம். அப்ப நன்றாக தூங்கியதையும் ஆனந்தமாக இருந்த அந்த அனுபவத்தையும் ஒருவன் இருந்துதான் அனுபவித்து இருக்க வேண்டும் அல்லவா? அப்போ அவனே தூக்க நிலை மனிதன், அவனை பிராக்ஞன் என்று வேதாந்த தத்துவம் அழைக்கிறது என்று இங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க பிரஜாபதி சொல்கிறார். அப்போ நம்ம வந்து மூன்று உடல்கள் நமக்கு இருக்கு, விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன். அப்ப தைஜசன் யாரு? கனவு உடல். விஸ்வன் என்பது விழிப்பு நிலை உடல். பிராக்ஞன் என்பது ஆழ்ந்த உறக்க நிலை உடல். அப்ப இந்த மூன்று உடம்பு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மூன்று உடம்பு இருக்கு. அப்ப நம்ம இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த விழிப்பு நிலை உடல் தான் உண்மையான உடம்புன்னு நம்பி ஏமாந்து போறது யாரு? அதே மைண்டு தான். இந்த மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த உடம்ப சாஸ்வதம் நம்பிட்டு உட்காந்துருக்கு விழிப்பு நிலையில் இருக்கிறதுனால. அப்ப இந்த விழிப்பு நிலை உடலை உண்மை என்று நம்புது, இந்த விவகாரத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, இந்த சத்தியமா பாக்குது, சங்கடங்களை அனுபவிச்சுக்கிட்டு இப்ப வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்கும் இப்படித்தானே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வந்து தூங்கும் போது இந்த விழிப்பு நிலை உடம்பாகிய விஸ்வனை விட்டுடுறோம், விஸ்வங்கிற உடம்பை விட்டுட்டு கனவு நிலை உடம்பாகிய தைஜசங்கிற உடம்பை எடுத்துக்கிறோம். அங்க போய் கனவுல சில அனுபவங்களை பெறுகிறோம். அங்கேயும் நமக்கு சுக தூக்கம் இருக்கு. கனவுலையும் ஒரு புலி துரத்தும் போது தூக்கம் அடைகிறோம், ஒருத்தன் பாராட்டும் போது புலங்காங்கிதம் அடைகிறோம். கனவுல நம்ம ராஜாவா கூட ஆயிட்டோம். ஒருத்தன் அப்படியே நமக்கு தங்க சிம்மாசனம் எல்லாம் கொடுத்து தங்க நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு காண்றோம். கனவுல இருந்து விழிச்சு எழுந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை, ஓட்ட குடிசையில படுத்துட்டு இருக்கிறோம். அத ஓட்ட குடிசையில படுத்துட்டு இருக்கிறவனே வந்து மிகப்பெரிய ராஜாவா கூட கனவு காணலாம். ஆனா கனவு உடல் வேற, நனவு உடல் வேற அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெளிவு வந்துருது இல்ல. அது மாதிரி ஆழ்ந்த உறக்கத்திலயும் ஒரு உடல் இருக்கு, அதுக்கு பேர் தான் பிராக்ஞன் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. பிராக்ஞன் அப்படிங்கறது வந்து பிரக்ஞை நிலைதான். அது வந்து நான் உறங்குகிறேன் என்று சொல்லும் போதுதான் நம்ம வந்து விழிச்ச உடனே நான் நன்றாக தூங்கினேன், ஆனந்தமாக தூங்கினேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க நம்ம என்ன இங்க இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மூன்றுக்கும் அவஸ்தாத்ரய சாட்சியாக ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் இந்த மூன்று உடம்ப படைக்குது, மூன்று உடம்ப அனுபவிக்குது, மூன்று உடம்பையும் அழிக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க மூன்று உடல் உருவாக்கப்படுது, அதுல அழிக்கக்கூடிய காலகட்டங்கள் மாறுது பாருங்க. இப்ப கனவு உலகத்துல வருகின்ற அந்த தைஜசன்கிற உடம்பு வந்து நீங்க கனவு காணுகின்ற வரைக்கும் உயிரோடு இருக்கும். நீங்க ஒரு அரை மணி நேரம் கனவு காணுவீங்களோ, முக்கால் மணி நேரம் காணுவீங்களோ, ரெண்டு மணி நேரம் கனவு காணுவீங்களோ உங்களுக்கு தெரியாது பாத்தீங்களா. அந்த கனவு வாழ்க்கை நீங்க வந்து கனவுல எவ்வளவு வாழ்க்கை வாழ்றீங்களோ அது வரைக்கும் அந்த தைஜசன் உடம்பு உயிரோடு இருக்கும். நீங்க விழிச்சுக்கிட்ட உடனே அந்த உடம்பு காணாம போயிடும். அப்ப நீங்க உடனே விழிப்பு நிலை உடம்புக்கு வந்துட்டீங்களா? இப்ப இந்த விழிப்பு நிலை உடம்புல நீங்க வாழ்கின்ற வாழ்க்கையில வந்து ஒரு டியூரேஷன் இருக்கு. ஒருத்தருக்கு 50 ஆண்டு, ஒருத்தருக்கு 80 ஆண்டு, ஒருத்தருக்கு 100 ஆண்டு அப்படின்ட்டு நம்ம ஒரு டைம் வச்சு இந்த உடம்பை வச்சு இயக்கிட்டு இருக்கிறோம். இது மாதிரி நம்ம தூங்கும் போது டீப் ஸ்லீப் போகிறோம்ல, கனவு உடம்பையும் விட்டுடுவோம், இந்த நனவு உடம்பையும் விட்டுருவோம். அப்ப நீங்க நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டீங்க. அங்க வந்து நீங்க ஆணா பெண்ணா தெரியாது, நீங்க இந்தியனா இஸ்லாமியனா தெரியாது, நீங்க தமிழ் மொழி பேசுறீங்களா ஹிந்தி மொழி பேசுறீங்களா தெரியாது. அப்ப எதுவுமே தெரியாம இந்த உடம்பு ரெண்டு உடம்பையும் விட்டுட்டீங்க, கனவு உடம்பையும் விட்டுட்டீங்க, நனவு உடம்பையும் விட்டுட்டீங்க, நல்லா தூக்கத்தை விட்டுருக்கீங்க. அப்ப அங்க ஒரு உடம்பு எடுத்திருக்கீங்க, அதுதான் பிரக்ஞை உடம்பு, பிராக்ஞன் அப்படின்னு பேரு. அப்ப அங்க வந்து உண்மையான பிரக்ஞைக்குள்ள நீங்க போறீங்க, அங்க உடம்பே இல்லை, உங்களுடைய ரியாலிட்டி அது, உங்களுடைய பிரக்ஞை. ஆனாலும் நான் இருக்கிறேன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியல பாத்தீங்களா. பிரக்ஞை வந்துதானே விழிப்பு நிலைன்னு சொல்றோம். பிரக்ஞை வந்துட்டா ஏண்டா நீ பிரக்ஞையோட தான் இருக்கிறியான்னு நம்ம ஒருத்தர் கேட்போம், நீ என்னதான் பிரக்ஞையா இருக்கிறியா இல்ல பிரக்ஞை இல்லாம இருக்கிறியா, கொஞ்சமாவது சுய நினைவுக்கு வா அப்படின்னு திட்டுவோம்ல. நினைவே இல்லாம நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சுய நினைவுக்கு வா அப்படின்னு சொல்லி ஒருத்தனை சதம் போடுவோம். அது மாதிரி நீங்க வந்து இப்ப விழிப்பு நிலை ஒரு பிரக்ஞையில் அனுபவிக்கிறீங்க, கனவு நிலை ஒரு பிரக்ஞையில் அனுபவிக்கிறீங்க, ஆழ்ந்த உறக்க நிலையும் ஒரு பிரக்ஞையில் அனுபவிக்கிறீங்க. அது உண்மையான பிரக்ஞை, அதுதான் பிராக்ஞன். ஆனா அங்கேயே நாம நம்மளை தெரிஞ்சுக்க முடியல, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. கனவுலையும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல, விழிப்புலையும் நான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. அப்ப இந்த மூன்றுக்கும் அவஸ்தாத்ரய சாட்சியாக ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மம், அதுதான் இறைவன். அப்ப அதைத்தான் நாம் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த அளவுக்கு பாடத்திட்டம் தேவைப்படுது. இப்போ உண்மையான நான் வந்து அப்படித்தான் இருக்கிறேன், ஆனால் நான் தான் இந்த மூனையை உண்டாக்குறேன். அப்போ இந்த மூனையை உண்டாக்கி மூன்று விதமான அனுபவங்களை பெற்று கொண்டிருக்கிறேன். அப்போ இதை நீங்க எந்த அளவுக்கு ஆழமா புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆன்மாவா இருக்கிறத அனுபவமாக்கலாம் இல்லையா. அப்போ அதுதான் நீங்க பாடம், அதுதான் நீங்க அனுபவம், அதை முயற்சி எடுங்க. நீங்க பிரம்மா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வராரு. இப்ப பிரஜாபதி கூறுகிறார், யார் முற்றிலும் அமைதியாக கனவும் காணாமல் தூக்கத்தில் ஆழ்ந்துண்டானோ அவனே ஆன்மா. அவன் மரணமற்றவன், பயமற்றவன், அவனே இறைவன். இப்ப இதை கேட்ட இந்திரன் திருப்தி அடைந்து விட்டான். ஓகே, இது கரெக்டா வருது. ஏன்னா இப்போ கனவு நிலையிலையும் உடம்பு டேமேஜ் ஆகுது, புளி கடிச்சு கொண்டுடுது. நனவு நிலையிலையும் கை கால் ஊனமாகுது. அப்ப அழியக்கூடிய அற்ப விஷயங்களை கொண்ட இந்த உடல்கள் எல்லாம் நிச்சயமா ஆன்மாவாக இருக்க முடியாது. அப்ப ஆழ்ந்த உறக்கத்துல உடம்பே இல்லை, சூப்பர். அப்ப அதுதான் பிரக்னை, அப்ப அதுதான் ஆன்மா. கரெக்ட், இவர் சொல்றது இதுதான். இப்ப பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு. அப்ப உண்மையா நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஆழ்ந்த உறக்கத்துல பிரக்னா இருக்கின்ற அந்த உடலை வந்து இவன் ஆன்மா அப்படிங்கறத பிரம்மாஜி சொன்ன உடனே அது மரணமற்றது, பயமற்றது, அதுவே இறைவன் என்ற கேட்ட உடனே திருப்தியோட தன்னுடைய இருப்பிடத்தை திரும்பினான். ஆனால் அவன் தேவர்கள் உலகை அடையும் முன்பாகவே ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள நேர்ந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூக்கத்தில் ஆழ்ந்து உள்ளவன் அப்போது நானே அவன் என்று தன்னையோ அல்லது மற்ற உயிரினங்களையோ அறிய முடியவில்லையே. அப்போது அங்கு எதுவுமே தெரிவதில்லை, எல்லாம் அழிந்து விட்டதே, எல்லாம் அழிந்து விட்டது போல அல்லவா தோன்றுகிறது. அப்போ என்னை கூட நான் யார் என்று தெரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை அல்லவா அந்த பிராக்ஞன் என்ற நிலை. அப்போ அங்க அதை ஆத்மா என்று அறிபவன் யாராக இருக்க முடியும்? அங்க அறிபவனே இல்லையே, அங்க அறிவே இல்லையே. அறிவே இல்லாத ஒரு இடம் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? ஆத்மா அறிவு பொருள் அல்லவா. அப்ப இந்த இடமும் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு ஒரு அருமையான சந்தேகத்தை அவன் மனசுக்குள்ள எழுப்புறான், யார், இந்திரன். அப்படி மனசுக்குள்ள எழுப்பிட்டு இதில் நான் எந்த ஒரு சிறப்பையும் காணவில்லை என்று சிந்தித்த இந்திரன் மீண்டும் பிரம்மாவை அணுகினான், பிரம்மாவை நாடி வந்தான் என்று நாம் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு பாத்தீங்களா. அப்ப எவ்வளவு ஒரு தேடுதல் பாருங்களேன், எப்படி கொண்டு போறாங்க பாருங்க. மகான்கள் ரிஷிகள் எல்லாம் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. நமக்கு வந்து ஒரு விஷயத்தை உணர்த்தணும்னா அப்படியே ஒரு ஒரு வரியில சொல்லிட்டு போனா எப்படி புரிஞ்சுக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியே புரிய மாட்டேங்குது. அப்ப இவ்வளவு விவரங்களை வந்து அவங்க அனுபவப்படுத்தி பாக்குறதுக்கு இவ்வளவு விளக்கமா, இவ்வளவு விரிவா ஒரு கதை மாதிரி சொல்லி பாக்குறாங்க, புரிய வச்சு பாக்குறாங்க. எப்படி எப்படியோ அவங்க மக்களுடைய மனோபாவத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருடைய தகுதி கேட்ட மாதிரி மாத்தி மாத்தி சொல்லி, கதை கதையா சொல்லி எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்க பாருங்க, ரிஷிகளும் மகான்களும் ஞானிகளும். அப்ப அதை நம்ம இங்க பார்க்கும்போது இந்திரன் வந்து இப்படி யோசிச்சுட்டு மீண்டும் யாருக்கிட்ட வரான், பிரம்மா கிட்டே திரும்புறான். இப்ப ஆன்மாவை பற்றிய தெளிவை ஒருவன் பெறுவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல என்ற கருத்தை இந்த உபநிஷத் ஆழமாக இங்கு அறிவுறுத்துவதை நாம் காண முடிகிறது. ஏனென்றால் தேவர்களின் தலைவனாக இருக்கின்ற தேவேந்திரனுக்கே ஆன்மா என்ன என்பது தெரியாத ஒரு குழப்பத்தை பார்க்கின்ற பொழுது நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் அதை அறிந்து கொள்வது என்பது எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று இந்த இடத்துல சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப ஆன்மாவை பற்றி பிரஜாபதி கூறியதை கேட்ட இந்திரனும் விரோச்சனனும் அது பற்றி அறிய அவரை அணுகினார்கள். 32 ஆண்டுகள் அவருடன் இருந்து பிரம்மச்சரியம் காத்தார்கள். அதன் பின்னால் பிரஜாபதி முதலில் கூறியது என்ன, இந்த உடல்தான் ஆன்மா என்ற ஒரு கருத்தை முன்னிறுத்தினார். அதனால் திருப்தி உற்ற விரோச்சனன் அப்படியே ஓடிவிட்டான், உடம்புதான் ஆன்மான்ட்டு. ஆனா அதனால் திருப்தி பெறாத இந்திரன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தான். எனக்கு அழியக்கூடிய பொருள் எப்படி ஆன்மாவாக இருக்க முடியும் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டான். அப்போ ஒவ்வொரு படியாக அவனை முன்னேற்றி கொண்டு வந்தார் பிரம்மா. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு முறையும் அவன் வருகின்ற பொழுது மீண்டும் அவனை காக்க வைத்தார். 32 ஆண்டுகள் நீ பொறுத்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஆன்மாவை காட்டி கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மீண்டும் அவன் காத்திருந்து காத்திருந்து இந்த பாடங்களை படித்தான். ஏனென்றால் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தான் ஆன்மாவை அறிவதற்கான அடிப்படை தகுதி என்று இங்கு நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப இவ்வாறு திரும்பிய இந்திரன் மீண்டும் 32 ஆண்டுகள் பிரம்மச்சரியம் காத்த பின்னாலே கனவு மனிதனே ஆன்மா என்ற கருத்தை கூறினார் பிரம்மா. ஆனாலும் அது கேட்டு திருப்தி அடையாத இந்திரன் மீண்டும் வந்தான், வந்து மீண்டும் 32 ஆண்டுகள் காத்திருந்தான். இப்பொழுது அவர் என்ன சொல்லிட்டார், கனவு உடலும் கிடையாது, அந்த விழிப்பு உடலும் கிடையாது, இன்னொரு உடம்பு இருக்கு, அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லி ஆழ்ந்த உறக்க நிலை உடம்பு வந்து பிராங்கன் என்று சுட்டி காட்டி அதுதான் ஆன்மா என்று சொல்லிவிட்டார். அப்ப மொத்தம் வந்து 96 ஆண்டுகள் இந்திரன் பிரம்மச்சரியம் காத்தும் கூட ஆன்மாவை அறிய இயலவில்லை என்பதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது.
அப்போ பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்நாளே வந்து 100 ஆண்டுகள் தான், 96 ஆண்டுகள் எடுத்துக்கிறான், 32 32 32ன்ட்டு. அப்போ 96 ஆண்டுகள் ஆகி கூட அவனுக்கு ஆன்மா தெரிய மாட்டேங்குது பார்த்தீங்களா. அப்போ இதுலேருந்து என்ன புரியணும்னா, ஒரு பிறவிலேயே ஒருத்தனுக்கு ஆன்மா தெரிஞ்சிட்டாரு. அப்போ மனித பிறவிலேயே அவன் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கணும். அப்போ இப்போ மனித பிறவியினுடைய பரிணாமத்தில் அவன் பக்குவம் அடைவதற்கான ஒரு காலகட்டம் வரும். அப்போ அதுக்கு சரியான தகுதி அவன் அடையும் போது சரியான குருமார்கள் வருவாங்க, அப்போ தான் அவனுக்கு ஆத்மாவை காட்டி கொடுப்பாங்க. யார் யாருக்கு எந்த பிறவியில் சாத்தியம்னு சொல்ல முடியாது இல்லையா. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்துக்கோன்னா, எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த உலகத்தில் பறந்துருக்கிறாங்க. கோடி கூட இல்லை, மில்லியன் பில்லியன் லெவல் இருக்கும்போது. இப்போ நம்ம வகுப்பில் நீங்கள் 56 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ இந்த 56 பேரில் இருக்கக்கூடிய ஆர்வம் என்ன? ஆத்மாவை அறிவதுக்கு தானே வந்திருக்கீங்க. ஆத்மா யார், நான் யார், இறைவன் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு அந்த கியூரியாசிட்டி, அந்த தேடுதல் ஏன் உங்களுக்கு மட்டும் வந்துச்சுங்க? எத்தனையோ கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான மனிதர்கள் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் ஒரு 50 பேர் இதை நாடி வந்திருக்கீங்கன்னா, நீங்கள்லாம் பல பிறவிகளில் முயற்சி பண்ணியிருக்கீங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா சும்மா வர முடியாது இந்த இடத்துக்கெல்லாம், இந்த பாடத்திட்டத்துக்கெல்லாம் அப்படி ஈஸியாக வந்துட முடியாது. ஏன்னா நம்ம குரூப்பில் 500 பேர் இருக்காங்க, 500ல 50 பேர் மட்டும்தான் இந்த பாடத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ 50 பேருமே பல பிறவிகளில் முயற்சி பண்ணவங்க, ஆன்மாவை அறிவதற்கான பயிற்சி முயற்சி எடுத்துருது, அதில் ஃபெயிலியர் ஆயிட்டீங்க. இப்போ இந்த பிறவியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இல்லையா. அப்போ உங்களுடைய ஆழமான தேடுதல் பாருங்கள், அதுக்கான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்குது பாருங்கள். காலத்துக்கு தகுந்த மாதிரி, காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றி கொடுக்குது பார்த்தீங்களா. ஒரு காலத்தில் நீங்கள் குருகுலத்தில் படிச்சிருப்பீங்க, குருமார்களை சந்திச்சிருப்பீங்க, அங்கே குருவுக்கு சேவை செஞ்சுருப்பீங்க, அதெல்லாம் உங்களுடைய கர்மாவில் இருக்கு இல்லையா. அதுக்குண்டான பரிசு தான் இப்போ இப்படி கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சிருக்கு. அப்போ இன்றைய மாடர்ன் டெக்னாலஜியில் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் இந்த விஷயம் உங்களுக்கு உள்ளே போகுது. அப்போ அது ஒரு ஆன்லைன் மூலமாக ஒரு வகுப்புக்கு எடுக்கப்பட்டிருக்கு, அது உங்களுக்கு புரிய வைக்குது அப்படின்னா, இது உங்களுடைய புண்ணிய கர்மா. இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச பல பிறவிகளை மேம்பட்ட நிலைக்கு வந்ததுனால கிடைச்ச வாய்ப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா 96 ஆண்டுகள் யாருக்கு தேவைப்படுது? இந்திரனுக்கு தேவைப்படுது. அப்போ உங்களுக்கு எத்தனை பிறவிகள் தேவைப்பட்டதுன்னு தெரியாது. அப்போ எத்தனையோ பிறவிகள் நீங்கள் கடந்து இந்த பிறவிக்குள்ளே வந்து இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்கள் உண்டாக்கி இருக்கிறீங்கன்னா, நீங்கள் பாக்கியசாலி. ஏன்னா இந்த பிறவியில் நீங்கள் விடுதலையாக போகிறீங்க. இந்த பிறவியோடு உங்களுக்கு இனிமேல் பிறப்பு கிடையாது. ஏன்னா மிக உயரிய விஷயத்தை ரொம்ப எளிமையாக உள்ளே வாங்குற பக்குவத்துக்கு வந்திருக்கீங்கிறத பார்க்கும்போது, இங்கே இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய அரிதான உண்மை என்று சாஸ்திரம் உபதேசிக்கும் போது இங்கே அடுத்த மந்திரம் சொல்லுது பாருங்கள். ஆன்மாவை பற்றி தான் தெரிந்து கொண்ட கருத்து சரியல்ல என்பதை உணர்ந்த இந்திரன் சமித்துடன் மீண்டும் பிரஜாபதியிடம் திரும்பி வந்தான். அவனை கண்ட பிரஜாபதி அவனிடம், இந்திரா, நீ திருப்தியுற்ற மனிதனாய் அல்லவா உன் இருப்பிடத்துக்கு திரும்பினாய், இப்போது எதை விரும்பி மீண்டும் வந்துள்ளாய் என்று கேட்டார். தூக்கத்தில் ஆழ்ந்துள்ளவன் அப்போது நானே அவன் என்று தன்னையோ அல்லது மற்ற உயிரினங்களையோ அறிவதில்லை. அப்போது அவன் அழிந்தே போய்விட்டது போல அல்லவா இருக்கிறான். இத்தகைய கருத்தில் நான் எந்த சிறப்பையும் காணவில்லை ஐயனே. ஆகவே மேலும் எனக்கு ஆன்மாவை காட்டி கொடுங்கள் என்று கெஞ்சுகிறான். அப்ப இந்திரனின் நிலைமையை புரிந்து கொண்ட பிரஜாபதி அவனிடம், இந்திரா, நீ கூறியது சரிதான், உனக்கு நான் அதனை விளக்குகிறேன். ஆனால் நீ இன்னும் 5 வருடங்கள் இங்கே தங்க வேண்டும் என்றார் என்று இங்கே நம்ம பார்க்க முடியும். பாருங்களேன் எப்படி அருமையா, 32 32 32 96 ஆண்டுகள் அவனை இங்க தங்க வச்ச அதே பிரம்மாஜி கடைசியா ஏன் 5 ஆண்டுகள் தான் சான்ஸ் கொடுக்குறாரு? மனிதனோட ஆயுட்காலமே அதிகபட்சம் 100, அதுக்குள்ள நீ தெரிஞ்சுக்கிட்டா பொழைச்சிக்குவ, இல்லைன்னா பிறவி அடுத்த உடம்பு வந்துடும். அப்ப அடுத்த உடம்புலயும் நீ மீண்டும் பிறவி எடுக்க வேண்டி வந்துடும். அப்ப அடுத்துல வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குமா? அது உன்னுடைய பாவ கர்மா புண்ணிய கர்மாவை பொறுத்துதான். அப்போ ஒரு 5 ஆண்டுகள் திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா, இந்திரன் மேலும் 5 வருடங்கள் அந்த பிரஜாபதியுடன் தங்கினான். ஆம், இந்திரன் பிரஜாபதியுடன் 101 ஆண்டுகள் பிரம்மச்சாரியாக வாழ்ந்தான் என்று இங்கு கூறப்படுகிறது. அதன் பிறகு பிரஜாபதி அவனிடம் கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 11வது பகுதி நிறைவு அடைகிறது. இப்ப அடுத்தது பிரஜாபதி வித்யா, இதனுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்பதான் அருமையான விஷயம். அதாவது விழிப்பு நிலையிலையும் ஆன்மாவை தெரிஞ்சுக்க முடியாது, கனவு நிலையிலையும் ஆன்மாவை தெரிஞ்சுக்க முடியாது, ஆழ்ந்த உறக்க நிலையிலையும் ஆன்மாவை தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப இன்னொரு நிலை இருக்கா? அதை தான் இப்ப பிரம்மாஜி விளக்க போறார். அதுக்காக அவன் எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தா? 101 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தா இந்திரன். இப்ப நீங்கெல்லாம் எத்தனை ஆண்டுகள் காத்துட்டு இருந்தீங்கன்னு கேட்கலாம் இல்லையா. நீங்க பல பிறவிகள் காத்துட்டு இருந்திருக்கீங்க. நீங்க உண்மையிலேயே இப்ப இந்த கிளாஸ்க்கு வந்துட்டு இதுதான் டைமிங் நினைச்சிடாதீங்க. நீங்க இதுக்கு முன்னாடி பல ஜென்மங்கள் பல பிறவிகள் காத்திருந்ததுடைய பலன் இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, இந்திரா, இந்த உடம்பு அழியக்கூடியது, மரணத்தின் பிடியில் உள்ளது. ஆனால் மரணமற்ற உடம்பற்ற ஆன்மாவின் இருப்பிடம் எது? அதாவது அந்த ஆன்மாவின் உண்மையான இருப்பிடம் எது என்று ஒருவன் உணர்கிறானோ அவன் ஆன்மாவை உணர்கிறான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம போகணும் இல்லையா? அப்ப அந்த இடத்துக்கு போறதுக்கு நமக்கு என்ன நடக்கணும்? மைண்ட் அப்டேட் ஆகணும். மனசுக்கு வந்து இந்த புற விஷயங்கள்ல கட்டுண்டு கிடக்கிற மனசு எப்படி ஆன்மாவை அனுபவமாக்கும்? அனுபவம் ஆக்காது இல்லையா? அப்ப ஆன்மாவை பற்றி ஒரு புரிதல் மனதுக்கு மேலோங்க மேலோங்கவே எது ஆன்மாவை தேடுதோ, முக்கியமான பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கிறேன், எது ஆன்மாவை தேடுதோ அதுவே ஆன்மாங்க, அதுதான் ஆன்மா. அப்ப இங்க வந்து என்னன்னா, இப்ப நான் எதையோ தேடுறேன், எதையோ தேடுறேன், நான் தேடும் பொருள் எது, நான் தேடும் பொருள் எது அப்படின்னு ஒண்ணு கேள்வி கேட்டுட்டே இருக்கு. அது மனசுதான் துடிக்குது, எனக்கு அதை காட்டி கொடுங்க, இதை காட்டி கொடுங்க, இந்த குரு கிட்ட போனா இதை சொல்லுவாரா, அந்த குரு கிட்ட போனா அதை சொல்லுவாரா, இந்த கிளாஸ் போய் அட்டன் பண்ணலாமா, அந்த தியான வகுப்பு போலாமா, இப்படி அழைப்பாகிற மனசு தன்னை தெரிஞ்சுக்கத்தான் இவ்வளவு முயற்சி எடுக்குது. ஆனா தன்னை தெரிஞ்சுக்கிறதுல நான் தான் அதுன்னு தெரியாம அலையிற மனசுக்கு நான் தான் அதுன்னு காட்டி கொடுத்துட்டா எவ்வளவு ஒரு ஆனந்தம் வரும்? அப்ப அது ஆன்மாங்கிறது தன்னை தெரிந்து கொள்வதற்கான பரிணாமங்கள்ல பயணம் பண்ணது பாருங்க. இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இறைவன் தன்னையே தெரிந்து கொள்வதற்காக பரிணமிக்கின்ற பரிணாமம் தான் இந்த உடம்பு மனசு. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சியை உண்டு பண்றான் பாருங்க. இறைவன் வந்து ஒரு புல்லாய் புழுவாய் பறவையாய் மிருகமாய் பாம்பாய் மனிதராய் தேவராய் அப்படின்ட்டு இவ்வளவு பரிமாணங்கள்ல பயணம் பண்ணும்போது ஒரு மனித பிறவியில் தான் இதை தெரிஞ்சு கொள்ள முடியும். வேற எந்த பிறவியிலும் நம்ம ஆத்ம அனுபவம் அடைய முடியாது. ஒரு புழு ஆத்ம அனுபவம் அடைஞ்சிருமா, இல்ல ஒரு தெய்வீக நிலையை அடைந்த தேவன் அடைஞ்சிருவானா? முடியாது. மனிதன் தான் அடைய முடியும். ஏன்னா மனித பிறவி மட்டும்தான் இதை புரிந்து கொள்ளுகின்ற மகோன்னதம் கொண்டது. அப்ப இங்க அதற்கான பக்குவமும் அந்த புரிதலும் வரும்பொழுதுதான். அப்ப இங்க சொல்றாரு, உடம்பில் கட்டுண்டவன் நிச்சயமாக இன்பத் துன்பங்களின் பிடியில் உள்ளான். உடம்பில் கட்டுண்டவனின் இன்பத் துன்பங்களுக்கு முடிவே கிடையாது. ஆனால் உடம்பில் கட்டுப்படாதவனை இன்பத் துன்பங்கள் தொடுவதே இல்லை. ஒரு பக்கம் உடல் மனச்சேர்க்கை, மறுபக்கம் கடவுள், இந்த இரண்டிற்கும் இடையில் நிற்கின்றான் மனிதன். அவன் உண்மையில் கடவுளைச் சேர்ந்தவன், அமுதமயமான ஆண்டவனின் குழந்தை, அழியாத அமரத்துவத்தின் குழந்தை என்றுதான் இங்கு உபனிஷத் அருமையாக நமக்கு உரைக்கின்றது. ஏன்னா ஸ்வேதேஸ்வர உபனிஷத் சொல்லும் பாருங்க, அமிர்தசிய புத்ராகா, அமிர்தசிய புத்ராகா அப்படிங்கிற ஒரு அருமையான வாழ்க்கை வந்து ஸ்வேதாஸ்வர உபனிஷத் சொல்லும். ஏன்னா நீ அமரத்துவம் வாய்ந்தவன் அல்லவா, நீ அழியாதவன் அல்லவா, நீ ஆண்டவனின் குழந்தை அல்லவா அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க ஆண்டவனின் குழந்தை, நான் அமரத்துவம் வாய்ந்தவன் அப்படின்னு யார சொல்லுது? இப்ப நீங்க வந்து இந்த பாடி கிடையாது, நீங்க மைண்டு கிடையாது, நீங்க வந்து கனவு நிலை உடலோ அல்லது நனவு நிலை உடலோ ஆழ்ந்த உறக்க நிலை உடலோ கிடையாது. அதாவது நீங்க வந்து தைஜசனோ பிராங்னனோ விஸ்வனோ கிடையாது. அப்ப நீங்க உண்மையில யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மைண்ட் அப்டேட் பண்றதுக்காக இந்த உடம்புக்குள்ள வந்து இந்த விவகாரங்களை உள்வாங்கி இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த மனம் என்ன நிலைய அடையுது தெரியுமா? நான் இத்தனை நாள் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவங்கிற அந்த மைண்ட் வந்து அப்படியே அப்டேட் ஆன மறுவினாடி அது கான்சியஸ்னஸா மாறிடும். அது அந்த தூய அறிவா பிரகாசிக்க ஆரம்பிச்சு. அதைத்தான் அமிர்தசிய புத்திராங்கிறாரு. ஆனால் அவனோ காலங்காலமாக வருகின்ற அறியாமை காரணமாகத்தான் தன்னை உடம்புடன் ஒன்றுபடுத்திக் கொள்கிறான். உடம்பில் கட்டுண்டவனாக தன்னை காண்கின்றான். உடம்பின் இன்பத் துன்பங்களை தன் இன்பத் துன்பங்களாக கருதி ஒரு கணம் இன்பத்தில் திளைப்பதும் மறுகணம் துன்பத்தில் துவள்வதுமாக வாழ்கின்றான். ஆன்மீக சாதனைகள் செய்து தான் இந்த உடம்பிலே கட்டுப்படாதவன் உடல் மனச்சேர்க்கை தனது கருவி மட்டுமே தான் உண்மையில் இறைவனின் குழந்தை என்பதை உணர்பவன் இன்பத் துன்பங்களின் பிடியிலிருந்து விடுபட்டு நிலைத்த பேரானந்தத்தில் திளைக்கிறான் அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த மந்திரம் சொல்லிட்டு இங்க வந்து அதுக்கு அடுத்த மந்திரத்துல விளக்கம் கொடுக்குது. இப்ப எப்படி காற்று உருவமற்றது, அது போலவே மேகம் மின்னல் இடி ஆகியவையும் உருவமற்றவையே. இவை ஆகாசத்திலிருந்து எழுந்து சூரியனை அடைந்து தத்தம் உருவங்களை பெறுகின்றன. மழைக்காலத்திலே காற்று சுழன்று அடிக்கிறது, மேகங்கள் திரள்கின்றன, மின்னல் வெட்டுகின்றது, இடி இடிக்கிறது. மழைக்காலம் ஓய்ந்து கோடைக்காலம் நெருங்கும் போது இவைகள் அனைத்தும் படிப்படியாகவே மறைய தொடங்குகின்றன. ஏன், எவ்வாறு? சூரியனின் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க இவைகள் தங்கள் உருவங்களை இழந்து ஆகாசத்தில் ஒடுங்குகின்றன. அப்ப மீண்டும் சூரியனின் வெப்பம் தணிந்து மழைக்காலம் வரும்போது மீண்டும் இவைகள் உருவத்தை பெறுகின்றன. அப்ப இங்க இவைகள் உருவத்தை பெறுகின்றன. சூரியனை அடைந்து என்றால் சூரியனின் வெப்பத்தால் என்று நாம் இங்கே பொருள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல
ஒரு சூரியனை வச்சு இங்க இயற்கையினுடைய நீதியில எப்படி உருவங்கள் உண்டாகின்றன, படைப்பு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான விஷயத்தை இங்க புரிய வைக்க முயற்சி எடுக்கிறாங்க. அப்ப நம்ம இதை கவனிச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, நம்ம மழைக்காலங்கள்ல பாக்குற மலை மேகமாகட்டும் இடி மின்னல் ஆகட்டும் இதெல்லாம் ஒரு உருவத்துக்குள்ள வருது. ஆனா இங்க உருவமற்ற காற்று தான் என்ன பண்ணுது, இந்த உருவத்தை பெருகுது. அதாவது இந்த மலை நீராக மாறுது, மேகக்கூட்டங்களாக மாறுது, மலை நீராக மாறி மலையாக பொழிகிறது, அப்புறம் அந்த இடி மின்னலை உண்டு பண்ணுது. இப்படி பல பரிமாணங்களுக்கு பயணிக்கிறது இல்லையா. இதெல்லாம் எப்படி நடக்குது, பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் நடக்குது. அதாவது ஒரே ஒரு ஆகாய பூதமே என்ன பண்ணுதுன்னா தன்னை பலவாறாக பரிணமிச்சுக்குது. ஒரு ஆகாய பூதத்திலிருந்து தான் இங்க நீர் நிலம் நெருப்பு காற்று அப்படிங்கிற எல்லா பூதங்களும் உருவாகியது அப்படின்னு நம்ம ஏற்கனவே படித்தோம், சயின்ஸும் இதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. அப்ப இந்த அடிப்படையில ஒரு பூதம் இப்படி 5 பூதங்களாக உருமாற்றம் அடைந்து அதுல வெப்பம் வரும்போது மின்னல் வருது, காற்று வருது, ஒளி உண்டாகுது, ஓசை உண்டாகுது. அப்ப எல்லாமே இங்க இப்படி இயற்கை அழக பிரகிருதி இயங்கிட்டு இருக்கோ, நாம எப்படி அதை இயக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இங்க சொல்ல வர்ற அடுத்த மந்திரம் என்னன்னா, அது போல் இப்போ ஜீவன் என்கின்ற நாமம் உடம்பின் பட்டிலிருந்து விடுபட்டு பேரொளி பொருளை அடைந்து தனது சொந்த இயல்பில் நிலை பெறுகின்ற பொழுது பேரொளி பொருளாகிய அந்த பரம்பொருளே புருஷோத்தமன் தான் நான், நான் அந்த உடம்பல்ல ஆன்மா என்பதை உணர்கின்றது என்று இங்க சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப நாம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ 3 நிலைகளை பத்தி நம்ம ஏற்கனவே கனவு நிலையிலையும் தெரிஞ்சுக்க முடியாது, விழிப்பு நிலையிலும் தெரிஞ்சுக்க முடியாது, ஆழ்ந்த உறக்க நிலையிலும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றோம்ல. அப்ப எந்த நிலையில தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கடந்த வகுப்புலயே விளக்கம் கொடுத்தோம். என்ன நிலையில தெரிஞ்சுக்க முடியும், துரியம் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்ப அந்த துரியம்ங்கிறது என்ன நிலை அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது, அந்த துரியத்தை பற்றி கொஞ்சம் டெபினிஷன் கொடுங்க அப்படின்னு நான் கடந்த வகுப்புல உங்களெல்லாம் கேட்டேன். அப்போ நிறைய பேர் நல்ல கருத்துக்களை பகிர்ந்தீங்க. அப்ப ஒரு சிலர் வந்து ரொம்ப அருமையான புரிதலையும் வெளிப்படுத்திருக்கீங்க. அப்ப இங்க அந்த துரிய நிலை என்பது என்னன்னா, மனமற்ற நிலைதான் அது, ஒரு அறிவு நிலைதான். ஆனா அந்த அறிவு வந்து தன்னை அனுபவம் ஆக்குவதற்காக இத்தனை பரிமாணங்கள்ல பயணம் பண்ணி தன்னையே தான் அனுபவம் ஆக்குகின்ற அந்த உயிர் பரிமாண நிலைதான் துரிய நிலை. அப்ப அந்த துரியம்னா அதுக்கு பேரு அறிவுன்னு பேரு, அது ஆன்மான் பேரு, அதுதான் இறைவன் பிரம்மம் என்று பெயர். அப்ப அது பிரகாசிக்கிற நிலையை வந்து அடையிறதுக்கு என்ன நடக்குதுங்க, இவ்வளவு பரிமாணங்கள் நடக்குது. பரிமாணங்கள்னா புரியும் நினைக்கிறேன், அதாவது ஒவ்வொரு படிநிலையா உடம்பு மாற்றம் அடையுது, உள்ளம் மாற்றம் அடையுது. அப்ப உடம்பின் வருகின்ற மாற்றம் என்ன, ஒரு அறிவு தாவரமா இருக்கும்போது அசையாம கிடந்தோம், ஒரே ஒரு தொடு உணர்வை மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம். 2 அறிவு இருக்கின்ற புழுப்பூச்சிகளா மாறும்போது அசைஞ்சோம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போனோம், ஆனாலும் புலன்கள் பத்தாததுனால நம்மளை யாரும் தெரிஞ்சுக்க முடியல. அப்புறம் ஊர்வன பறவைகள் மிருகங்கள் மனிதன் என்ற நிலைக்கு நம்ம உயர் பரிமாண நிலையை அடையும் போது உடல்ல நிறைய மாற்றங்கள் உண்டானது, புலன்களிலும் மாற்றங்கள் உண்டானது. ஆனா இந்த மாற்றங்கள் போதுமானதா இருந்ததா, இல்லை இல்லையா. முக்கியமான பாயிண்ட், அதாவது புலன்கள் இருக்கலாம், உடம்பு இருக்கலாம், மனம் இருக்கலாம், ஆனா துரிய நிலை கிடைக்கல. அப்ப துரிய நிலை எப்ப கிடைக்கும், மைண்ட் அப்டேட் ஆகும்போது தான் கிடைக்கும். இதுதான் பாயிண்ட். அப்ப நீங்க வந்து இப்ப மனித உடல்ல வரும்போது கூட நீங்க மனம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருக்கீங்க, நீங்க மிருக உடல்ல இருக்கும்போது கூட நீங்க மனம்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சிருந்தீங்க, அங்கேயும் புலன்கள் இருந்தது, 5 புலன்கள் வச்சிருந்தீங்க, கண்ணு காது மூக்கு நாக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் மனசும் இருக்கு, நம்ம சொன்னா கேக்குறீங்க. சிட்டுன்னா டாக் வந்து, நம்ம சிட்டுன்னா டாக் உட்காந்துக்கும், ஸ்டாண்டுன்னா எழுந்து நிற்கும், ஜம்ப்னா ஜம்ப் பண்ணும். அப்ப டாக் வந்து ஒபே பண்ணுதே, நம்ம சொல்ற கமாண்டை ஒபே பண்ணுதுன்னா அதுக்கு புரியுது இல்ல, மனசு இருந்தா தானே புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு மிருகத்துக்கு கூட மனசு இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்ப நமக்கும் மனசு இருக்கு. இப்ப நம்ம குழந்தைய நம்ம சிட்டுன்னா குழந்தை உட்காரும், ஸ்டாண்டுனா எழுந்திருக்கும், ஜம்ப்னா நம்ம குழந்தை ஜம்ப் பண்ணும். அப்ப நம்ம குழந்தைக்கும் மனசு இருக்குது, ஆனா நம்ம குழந்தை வந்து நம்ம சொல்றதை எப்ப புரிஞ்சுக்குங்க, 7 வயசுல ஒரு மாதிரி புரிஞ்சுக்கும், 10 வயசுல ஒரு மாதிரி புரிஞ்சுக்கும், 15 வயசுல ஒரு மாதிரி புரிஞ்சுக்கும், 21 வயசுல ஒரு மாதிரி புரிஞ்சுக்கும். அப்ப இந்த குழந்தையினுடைய புரிதல் பாருங்களேன், நாம பெற்ற குழந்தைக்கே கொஞ்சம் கொஞ்சமா பரிணாம வளர்ச்சியா அந்த உடல்லையும் உள்ளத்திலையும் நடந்து நம்ம அனுபவத்துல பாக்குறோம். அப்ப 21 வயசு வந்த பிறகு அந்த பையன் என்ன சொல்றான், எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, நான் பாத்துக்கிறேன், இன்னும் உன் வேலையை நீ பாரு அப்படின்னு அம்மா கிட்ட திருப்பி பேசுறோம். அதுக்கு முன்னாடி அம்மா அவனுக்கு தான் பொச்சி கழுவி விட்டுருந்தாங்க, அம்மா அவனுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருந்தாங்க. ஆனா அவனுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு நீ உன் வேலையை பாரு, என் வேலையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். ஆனா அது ஒரு பூரணத்துவமான மெச்சூரிட்டியானா இல்ல, அந்த வயசுல அவனுக்கு ஒரு அகங்காரம் வந்துடுது, எனக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறான்.
ஆனா அது எல்லாம் தெரிஞ்சது ஆகாது இல்லையா? அப்ப இதுக்கு மேல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலையும் தெரிஞ்சுக்கிற இந்த மனித உடல்ல மைண்ட் வந்து எங்க போய் லாக் ஆகிருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்க லாக் ஆன இடத்தை எடுத்து விடுறதுக்கு தான் இங்க குரு சாஸ்திரம் தேவைப்படுது. அப்ப இங்க நாம வந்து என்ன பண்றோம்னா, வெளி விவகாரங்களில் போய் சிக்கி இந்த மாதிரி விதண்டாவாதமான விஷயங்களை உள்ள வாங்கி நிறைய குளறுபடிகள், குழப்பங்கள், பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள், அவனுக்கு தெரிஞ்சதான் அவன் ஆயிரம் ஆயிரம் விஷயங்களை நமக்கு சொல்லி புகுத்தி நம்மளை ஒரு மாதிரி மோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அதுல போய் மாட்டிக்கிட்டு நம்ம அதுதான் உண்மை என்று நம்பிக்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையில, ஒருத்தனுக்கு வந்து கிறிஸ்துவ மதம் பிடிச்சிருக்கு, ஒருத்தனுக்கு வந்து இஸ்லாத் மதம் பிடிச்சிருக்கு, ஒருத்தனுக்கு இந்து மதம் பிடிச்சிருக்கு. அப்ப ஏன் இந்த வேறுபாடு? அவரவர்கள் மனதில் ஏற்று வைத்துக்கொண்ட எண்ணங்கள்னால அது பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒருத்தனுக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு, ஒருத்தன் அந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு. அப்ப எதனால? அது அவரவர்கள் எண்ணங்களால் எழுந்த வேறுபாடு. அப்ப இப்படி மனம் போன போக்குல வாழுகின்ற மனிதன், அந்த மனம் ஏன் இப்படி மாறி மாறி போகிறது, உண்மையா நாம எதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த விசாரணை செய்து விவேகத்தினால விழித்துக் கொள்ளும் போதுதான் இங்க மைண்ட் என்ன பண்ணுது, நித்திய அநித்திய வஸ்து விவேகத்தை அடையுது. எது உண்மையிலேயே நம்ம அடைய வேண்டிய இலக்கு, எது தேவையற்ற விஷயம் அப்படின்னு புரியும் போதுதான் இங்க நித்திய அநித்திய வஸ்து விவேகம் உண்டாகும் போது அந்த வஸ்து விவேகத்தினாலதான் வஸ்துவை காட்டி கொடுக்க முடியும். அதுதான் ஆத்மா, அதுதான் வஸ்து விவேகம்னு சாஸ்திரம் பேசுது. வஸ்துன்னா ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுது, அது ஆத்மாவை பத்தி பேசுது. வஸ்துனாலே ஆத்மா தான். அப்ப அந்த வஸ்து விவேகம்னா நான் தான் ஆத்மா என்று தெரிந்து கொள்வதற்கு, நான் தான் இறைவன் என்று புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு படிநிலைகளை நம்ம பயணம் பண்ணி நம்ம லிப்ட் ஆகி மேல வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேரு துரியம்னு பேருங்க. அப்ப அந்த துரிய நிலையை நீங்க அடைகிறது எப்படின்னா சாஸ்திரங்களால தான் அடைய முடியும். நீங்க தலையெல்லாம் நின்னுட்டீங்க, நான் பாருங்க டெய்லி யோகா பண்றேன், காலையில எழுந்து அப்படி பிரிஸ்கா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு எவனுமே நிக்க முடியாது பாருங்க, நான் தலைகளை நின்று காட்டுறேன் அப்படி நீங்க தலைகளை நின்று காட்டுல ஆன்மா தெரிஞ்சுக்குமா? தெரியாது. அல்லது நீங்க அட்டமா சித்துக்கள் பெற்று பாருங்க நான் இப்ப காத்துல பறந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க அப்படியே கீழே இருந்து எவனுமே எழுந்திருக்க முடியாது. நீங்க என்ன பண்றீங்க, சமணம் போட்டு உக்காந்துட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே உங்க தவ வலிமையை கூட்டி அப்படியே ஒரு அடி அப்படியே மேல பறக்குறீங்க, எல்லாம் கிளாப் பண்றாங்க, சூப்பர் சூப்பருங்க பாருங்க, எவனுமே எழுந்திருக்க முடியல, ஒரு ஒரு அடி எழுந்துட்டார் பூமியில இருந்து. அப்ப புவியிருப்பு விசையே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மகா சித்தர் உருவாகி விட்டார் அப்படின்ட்டு உலகமே உங்களை கை தட்டுது. நீங்க ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. ஏன்? மைண்ட் அப்டேட் ஆகல. நீங்க வித்தைகள் தெரிஞ்சு வச்சிருக்கலாம், பாடிய மாற்றம் பண்ணி வச்சிருக்கலாம், நோ யூஸ். ஏன்னா இங்க சாஸ்திரம் தெளிவா சொல்லுது, துரியம் என்பது மனம் விழித்து கொண்ட அறிவு நிலை, அந்த தூய அறிவு நிலை, அங்கதான் நீங்க பிரகாசிக்க முடியும். வேற என்ன பண்ணாலும், நீங்க வந்து என்ன பயிற்சிகள் பண்ணாலும், முயற்சிகள் பண்ணாலும், இல்ல நான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேங்க, டெய்லி வந்து சிவபெருமானை வச்சு சிவலிங்கத்தை வச்சு நான் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம் எல்லாம் பண்ணி கழுவி குளிப்பாட்டி அவருக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பட்டு பீதாம்பரம் எல்லாம் உடுத்தி அவரை விழுந்து விழுந்து கும்பிட்டு அப்புறம் கோயிலுக்கும் போறேங்க. ஏன்னா இங்க மட்டும் எனக்கு கும்பிட்டா திருப்தி ஆக மாட்டேங்குது, அவர் கோயில்லையுமே இருக்காரு, அதனால சிவன் கோயிலுக்கு டெய்லி காலையில போயிடுறேன் அப்படின்னு கிளம்பி நீ சிவபெருமான் கோயில்லையும் போய் வணங்கிட்டு வந்த பிறகு நீங்க ஆத்மான்னு தெரிஞ்சுக்குவீங்களா? முடியாதுங்கிறது சாஸ்திரம். ஏன்னா இதெல்லாம் முடியாது. காரணம் என்னன்னா இதெல்லாம் புறச்செயல்களால் நீங்க அடையக்கூடிய விஷயமே கிடையாது. அப்ப நீங்க என்ன உண்மையிலே செய்யணும், அகத்துல திரும்பி பார்க்கணும், உள்ள திரும்பி பார்க்கணும், உங்களுடைய உண்மைத்தன்மையை உங்களுக்குள்ள உணரணும். அதைத்தானே நான் வந்து பல வழிகளில் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் புரிய வைக்கிறதுக்கு தான் போன தடவை அந்த திருமந்திர பாடல் அவ்வளவு தூரம் விளக்கம் கொடுத்தேன். அவர் சைவ சித்தாந்தத்துல வந்து ஒரு பாடல் அடிக்கடி சொல்லுவேன், திருநாவுக்கரசருடைய பாடல், தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு நாவுக்கரச பெருமான் பாடுறாருங்கிற அந்த பாடல் நான் ஏன் சொல்லுவேன், நீங்க வெளியே தேடி பிடிக்க முடியாது ஆன்மாவை. நீங்க வந்து வெளியே வந்து சிவபெருமான் வந்து ஜடாமுடியா மாறி அப்படியே பயங்கரமான மேல அப்படி விரிஞ்சுக்கிட்டே இருக்காரு சினிமாவில காட்டுறான் அப்படி, நீங்க அதையே கூட வச்சுக்கீங்களேன், சினிமாவிலேயே காட்டுற மாதிரி சிவபெருமான் வந்து அப்படியே பிரம்மாண்டமா விரிகிறாருன்னா என்ன அர்த்தம், பிரபஞ்சமா விரிஞ்சு போயிட்டே இருக்காரு. அப்ப நீங்க அப்படி பார்க்கும்போது அந்த நான்முக பிரம்மாவும் விஷ்ணுவும் என்ன பண்றாங்க, அன்னப்பறவை அவதாரமா எடுத்து இவரு பிரம்மா மேல கிளம்புறாரு, விஷ்ணுவும் வந்து முயற்சி பண்றாரு, ரெண்டு பேரும் மேல போயிட்டு இருக்காங்க, கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் உடனே இந்த மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு நான் கீழே பாக்குறேன்ட்டு பூமியை வந்து குடையறதுக்கிட்டு கூர்ம அவதார எடுக்கிறாரு, பன்னியா மாறி அப்படியே குத்தி பூமியை குடைஞ்சி உள்ள போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதை வடிவமைக்கப்பட்டிருக்கோம். இதெல்லாம் கதைகள் தான். ஏன் அப்படின்னா இங்க புரிதல் வரணும், நீங்க மேல தேடி போனாலும் அண்ட சராசரங்கள்ல நீங்க இறைவனை தெரிஞ்சுக்க முடியாது, நீங்க பூமியை குடைஞ்சு பாதாள லோகத்துக்கு போனாலும் இறைவனை தெரிஞ்சுக்க முடியாது. இப்ப இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா, 7-14 லோகங்கள் இருக்குல்ல, கீழே ஏழு லோகம், மேலே ஏழு லோகம். அது மைண்டினுடைய லோகங்கள். நீங்க வந்து பூமியை குடைஞ்சிக்கிட்டு கீழே வந்து போயிடுறதுனால இறைவனை பாத்திர முடியுமா? நீங்க பாம்பா மாறினாலும், புழுவா மாறினாலும், பூச்சியா மாறினாலும் நீங்க பூமிக்கு அடியில போய் இறைவனை பார்க்க முடியாதுங்க. அப்ப 14 லோகங்கள்ல கீழே ஏழு லோகம் வேஸ்ட். அடுத்து மேல ஏழு லோகம், பூர் புவா சுவாகா அப்படின்ட்டு மேல போயிட்டு இருக்கு ஏழு லோகம். அப்ப அந்த ஏழு லோகத்துல நீங்க எங்க போனா போய் பாருங்க, இறைவனை பிடிக்க முடியாதுங்க. அப்ப இறைவனை எங்கெங்க பிடிக்கணும்? கீழே ஏழு லோகம் கிடையாது, மேல ஏழு லோகம் கிடையாது, துரியம்ங்கிற ஒரு இடத்துலதான் இறைவனை பிடிக்க முடியும். அது உங்களுக்கு உள்ள இருக்கிற லோகம், அது உங்களுடைய அக அறிவு, சுய அறிவு, உள்ளுணர்வு அப்படின்னு சாஸ்திரம் உங்களுக்கு புரிய வைக்குது. அந்த இடம் தான் இங்க பிரம்மாஜி சொல்ல வராரு. ஏன்னா பிரம்மாஜி வந்து இப்ப எவ்வளவோ விஷயங்களை அவன் கேட்டான், 96 ஆண்டுகள் வெயிட் பண்ணா, கடைசியா ஒரு 5 வருஷம் காத்துங்கிறாரு, 101 வருடங்கள் கழித்து அவனுக்கு துரியத்தை காட்டி கொடுக்குறாரு. அப்ப இதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற ஆழமான விஷயம். அப்ப இங்க 7, 14 லோகங்கள் என்பது உண்மையில் கிடையாது. ஏன்னா மனம் அடைந்த பரிணாமங்கள், நீங்க கீழே போக போக இறைவனை தெரிஞ்சுக்க முடியாது, மேல போக போக இறைவனை தெரிஞ்சுக்க முடியாது, துரியம்னு உள்ள போகும்போது தான் இறைவனை தெரிஞ்சுக்க முடியும். அப்ப நீங்க உங்களுக்குள்ள திரும்பணும், மனித உடல் எடுத்து இந்த மனம் செய்கின்ற சேஷ்டைகளை பார்க்கணும், மனம் என்னென்ன விவகாரங்களை சிக்கிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும், அதுல இருந்து விடுவிச்சுக்க பார்க்கணும். அப்போ மட்டும்தான் நீங்க இறைவனை தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஓமானங்கள் தான் ஆயிரம் ஆயிரமா சாஸ்திரங்கள் பேசும். சூரியனை உதாரணம் காட்டும், நீர்நிலைகளை உதாரணம் காட்டும், அப்படி பல விவரங்களை நமக்கு சொல்லி இங்க உடல் மனச்சேர்க்கை மற்றும் கடவுள் ஆகிய இரண்டுக்கும் இடையில் இருப்பவன் போல உள்ளான் ஜீவாத்மா. அவன் உடல் மனச்சேர்க்கையின் பிடியில் இருந்து அல்லது பட்டிலிருந்து விடுபட்டு இறைவனை நாட வேண்டுமானால் அவனுடைய அருள் தேவை என்று இங்க ரிஷிகள் சொல்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? தன்னை அறிவதற்கு நாம் எடுக்கின்ற முயற்சியில நானே அந்த இறைவன் என்று நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு பரிணாமங்கள் பயணம் பண்ண வேண்டியிருக்கு. அது அனுகிரகம் தான் இங்க நம்ம சாஸ்திரம் சொல்லுது. எப்படின்னா இப்ப நான் என்ன பாக்குறதுக்கு நான் விருப்பப்பட்ட கண்ணாடியில பார்க்க விரும்புறேன். என்னோட ரூம்ல நல்லா தெளிவா இருக்கிற கண்ணாடியில என்ன பார்த்து நான் அடிக்கடி தலைவாரிக்கிறேன். வெளியே இருக்கிற கண்ணாடியில பாதரசம் போயிருக்கு, அது ஒரு மாதிரி கலங்கி இருக்கு, அதுல போய் நான் நிக்க விரும்ப மாட்டேங்கிறேன். அப்ப என்ன காரணம்? ரெண்டும் கண்ணாடி தான், ஆனா நல்லா இருக்கிற கண்ணாடி தானே நான் என்னுடைய ஒப்படை பண்ணுவதற்கு எனக்கு பிடிச்சிருக்கோ. அது மாதிரி இறைவன் இங்க படைப்புல மனிதனா வந்தா மட்டும் போதாது, உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் இருக்கிற இடத்துல தன்னை வெளிப்படுத்தி பிரகாசிக்கிறான் பாருங்க, அந்த பிரகாசத்துக்கு பேர் தான் துரியம்னு பேருங்க. அந்த துரிய நிலையை நீங்க அனுபவமாக்கணும், அதுக்கு பேர் தான் ஆன்மா அனுபூதி, அது இறை அனுபூதி, ஆத்மா அனுபவம், இறை அனுபவம் அப்படின்னு சாஸ்திரம் இங்க புரிய வைக்குது. அப்ப இங்க ஆன்மீக சாதனைகள் வாயிலாக அவரது அருளை பெறுகின்ற ஜீவாத்மா தன்னை ஆன்மாவாக இறையம்சம் பொருந்தியவனாக உணர்கின்றான். கூட்டில் அடைபட்டு கிடந்த சிங்கத்தை காட்டில் விட்டால் எப்படி மகிழ்ச்சியுடன் சுற்றி திரியுமோ அப்படி அந்த ஜீவாத்மாவும் கழித்து மகிழ்கிறான். தான் பற்றி பிடித்திருந்த உடம்பை கூட மறக்கின்ற நிலையை அவன் அடைகின்றான். அதுக்கு பேர் தான் ஆன்மா அனுபூதி. அப்ப ஆன்மா அனுபூதிங்கிறது எப்படின்னா, இங்க 3 உடல்களும் உங்களுக்கு கிடையாது. என்னென்ன உடல் கிடையாதுங்க? விழிப்பு நிலை உடம்பாகிய விஸ்வன் கிடையாது, கனவு நிலை உடலாகிய டைஜஷன் கிடையாது, ஆழ்ந்த உறக்க நிலை உடம்பாகிய பிராக்னன் கிடையாது. அப்ப நீங்க உண்மையே உங்க உடம்பு என்ன? ஆத்மா, அறிவு, பிரம்மம் அப்படிங்கிறது உங்களுடைய ரியாலிட்டி. அப்ப அந்த இடத்துல நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு வேறாக அங்கே எதுவுமே கிடையாது. அப்ப இங்கே உங்களுடைய வைபவத்தினால இந்த 3 உடல்களை உண்டாக்கி 3 அனுபவங்களை பெற்று இதுல நீங்க உங்களையே நீங்கள் உணர்கின்ற ஒரு வைபவத்துக்கு பேர் தான் இயற்கையினுடைய இந்த நியதி பிரகிருதி என்று சாஸ்திரம் இங்க பேசும். அப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு மனம் அடைகின்ற பக்குவம், மனம் உயர்கின்ற பரிணாமம், அதுதான் துரியம் என்று இந்த சாஸ்திரம் சொல்லி கொடுத்து இப்படிப்பட்ட அருமையான விஷயத்தை இன்றைக்கு நம்ம இப்படி நிறைவு செய்யறோம். அடுத்த வகுப்புல இதை முழுமையாக இந்த உபநிஷத்தை முடிக்க பார்க்கலாம். அப்ப நேரம் கருதி நான் இன்றைக்கு இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத்சத்.